சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 93 சிலைகள் 2-3. மாதக்கணக்கில் காணாமல் மறைந்துவிட்ட சோழர் படை உபத்தலைவனான இளம் சொழியன் சர்வ சாதாரணமாகவும் இயற்கையை தவழ்ந்தோடும் புன்னகையுடனும் அந்த தனி மாளிகையின் மாடி அறை வாயிற்படியிலும் தங்கள் எதிரே காட்சியளித்ததன்றி எந்த வினாடியிலும் அவனை ஆபத்து விழுங்கிவிடக்கூடிய பயங்கர சூழ்நிலையிலும் இம்மி அளவும் நிதானம் தவறாமல் சொந்த ராஜ்யத்தில் உலாவும் மன்னனைப் போலவே வேடிக்கையாக பேசவும் தொடங்கியதைக் கண்ட யவன ராணியும் சோழ நாட்டின் பிற்கால ராணியும் அடியோடு ஸ்தம்பித்து போய் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே நின்றார்கள். அவர்கள் நிலையை கவனித்த சோழர் படை உபத்தலைவன் தன் முகத்தில் தவழ்ந்த மொருவலை சிறிதும் குறைக்காமலே கதவை தாண்டி 2 எடுத்து வைத்து அறைக்குள் நுழைந்து,
2 ராணிகளின் தாக்குதல்களை தாங்குவதற்கு இந்த அடிமையிடம் சக்தி இல்லை என்று கூறிவிட்டு, உட்காருங்கள் என்பதற்கு அடையாளமாக தன் கையில் இருந்த கவசத்தால் பஞ்சனையை நோக்கி சைகையும் செய்தான்.
எத்தனை ஆபத்துக்களையும் திடீரென்று ஏற்படும் எத்தகைய சந்தர்ப்பங்களையும் சமாளிக்கும் சக்தி வாய்ந்த நெஞ்சத்திடமுள்ள அந்த வஞ்சியர் இருவரும் அந்த சில வினாடிகளில் மட்டும் தங்கள் நெஞ்சங்களை அடியோடு நெகிழவிட்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அற்பத் திராணியுமில்லாமலும் 2 சிற்பச் சிலைகள் என்று நின்ற இடத்தை விட்டு சற்று கூட அகலாமல் இருந்ததை கவனித்த படை தலைவன்,
சிலைகளை பார்த்திருக்கிறேன் பல இடங்களில், ஆனால் உயர் சிலைகளை பார்க்கும் பாக்கியம் இன்றுதான் கிடைத்தது
என்று அவ்விருவர் மீதும் தன் கண்களை ஓட்டிவிட்டு கூறியதன்றி மெல்ல நகைக்கவும் செய்தான். அந்தச் சிரிப்பினால் களிர் என்று சாட்டையால் அடிக்கப்பட்டவளைப் போல சுரணை அடைந்த அள்ளி அந்த சிரிப்புக்கும் தான் மரக்கள தலைவனிடம் கேட்ட சிரிப்புக்கும் இருந்த பெரும் வித்தியாசத்தை எண்ணி பார்த்து, ஒருவேளை அந்த மரக்கள தலைவன் வீரா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு, இருக்காது இருக்காது, அப்படியிருந்தால் இந்த முகக்கவசத்தை இவர் எதற்காக கையில் எடுத்து வர வேண்டும் என்று பதிலையும் தானே சொல்லிக் கொண்டாள். யவுனராணியின் நினைப்புகள் அள்ளியின் எண்ணங்கள் ஓடிய திசையில் மட்டுமல்ல, இளம் சழியனை விட்டு அப்புறமோ இப்புறமோ வேறெந்த திசையிலுமே அசையவும் மறுத்தது. அப்படி அசைந்தாலும் பல மாதங்களுக்கு முன்பு அவனை பிரிந்த அந்த இடத்துக்கே சென்றது. காவிரியின் அதே பெரும் புனல் பரப்பு, அதோ அந்த படகுதான் மிதந்து வருகிறது. காவிரி வெள்ளத்திலே மிதந்த தமிழகத்தின் மண் வாசனையை தூக்கி வந்த அந்த தென்றல்தான் உடலை தழுவிச் சென்றது. ஆஹா, தமிழகத்தின் மண்ணில்தான் எத்தனை நறுமணம். அது கிடக்கட்டும், பூவழகையிடம் மனத்தை பறிக்கொடுத்ததாக பறைசாற்றும் இந்த படை தலைவர் என் மடியில்தானே படுத்திருக்கிறார் என்று ராணியின் இதயம் சொற்களை உதிர்த்தது. புத்தி அந்த இன்ப நேரங்களையும் பிராந்தியத்தையுமே சுற்றி சுற்றி வந்தது. அந்த சில வினாடிகளில் ராணி அந்த மாடி அறையை மறந்தாள். தனக்கு தமிழகத்தில் மகுடம் கிட்டும் என்று சொன்ன சோதிடர்களை மறந்தாள். இளம் சழியனோடு தான் பழகிய சில நாட்களை மட்டுமே எண்ணி மகிழ்ந்தாள். அத்துடன் தான் எப்பொழுதும் நம்பிய விதியின் வலிமையை மட்டும் தொடர்ந்து நம்பினாள். 8 மாதங்களுக்கு முன்பு முதன் முதலாக புகாரின் கடற்கரையில் புரண்ட நாளில் இருந்து பலவித ஆபத்துக்கள் ஏற்பட்ட போதிலும் விதி தன்னையும் படை தலைவனையும் திரும்ப திரும்ப பிணைப்பதை எண்ணி இன்ப வெள்ளத்தில் ஆழ்ந்த ராணியின் இதழ்களில் மகிழ்ச்சி புன்முறுவல் ஒன்று மெல்ல மெல்ல படரலாயிற்று. யவன நாட்டு பளிங்கு சிலை போலிருந்த ராணியின் முகத்திலும் உணர்ச்சிகள் மெல்ல மெல்ல துளிர்விட தொடங்கிவிட்டதையும் அவள் சிவந்த இதழ்களில் புன்முறுவல் ஒன்று ஓடியதையும் கண்ட இளம் சழியன் அள்ளியை ஒருமுறை நோக்கிவிட்டு,
ராணி, இனியும் என்னால் தாங்க முடியாது, ஒன்று நீங்கள் இருவரும் உட்கார வேண்டும் என்றான்
சங்கடத்தின் சாயையை துணைத்த குரலில். எதை தாங்க முடியாத படைத்தலைவரே என்று கேட்டாள் அள்ளி இளம் சழியனை நோக்கி. ராணியிடமிருந்து பதில் எதுவும் வராமற் போகவே,
வேல்கள் 4 தாக்குவதை
என்று பதில் சொன்னான் படை தலைவன் அள்ளியை கடைவிழியால் நோக்கி. 4 வேல்களா என்று அள்ளி மீண்டும் வினவினாள் சற்று ஆச்சரியத்துடன். அள்ளி சம்பிரதாயத்துக்காக பேசுகின்றாளே ஒழிய அவள் உணர்ச்சிகள் ஒரு நிலையில் இல்லை என்பதை குரலின் சலனத்திலிருந்து ஊகித்து கொண்ட இளம் சொழியன் அந்த இரு பெண்களின் பிரமிப்புக்கு தன் திடீர் விஜயம் காரணம் என்பதை அறிந்து கொண்டான். ஆகையால் அவர்கள் திகைப்பை கலைப்பதற்காகவே மேலும் பேச தொடங்கி,
ஆம்ராணி, 4 வேல்கள் தான்
என்றான் அள்ளியை நோக்கி திரும்பி. இதை கேட்ட அள்ளி திடுக்கிட்டு, யாரை அழைக்கின்றீர்கள் ராணி என்று என்னையா என்று வியப்பு மிதமின்றிய சொற்களை உதிர்விட்டாள்.
ஆம், தங்களைத்தான் அழைத்தேன். என்னை கேட்டதால் நீங்கள் இருவரும் குழப்பம் அடைந்திருப்பது எனக்கு தெரிகிறது. இந்த அறையில் எப்பொழுதும் குழப்பம் ஏற்படுவது இயற்கை. முதன் முதலில் யவன ராணி இங்கு வந்தாள். சோழ நாட்டு அரசியல் குழம்பியது. இன்று சோழ நாட்டு ராணி, யவன ராணி ஆகிய 2 ராணிகள் வந்திருக்கிறார்கள். எப்படி யாரை அழைப்பது என்று எனக்கு குழப்பமாயிருக்கிறது. இனி சோழ நாடு என்ன, பாரத நாட்டின் நிலையை குழம்பினாலும் வியப்படைவதற்கு இல்லையா
என்று வேடிக்கையாக பேசினான் படை தலைவன். அவன் நெஞ்சுரத்தைக் கண்டு 2 ராணிகளும் ஆச்சரியத்தின் எல்லையை அடைந்தார்கள்.
தன் ஒரே விரோதி என்று நினைத்திருக்கும் படை தலைவன் உயிருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்தாலே டைபீரியஸ் அவனை அழித்துவிட ஒரு கணமும் தயங்க மாட்டான் என்பதை அறிந்திருந்த அந்த இரு ராணிகளும் சிங்கத்தின் வாயில் நுழைவதைப் போல டைபீரியஸால் நன்றாக காவல் செய்யப்பட்டு வரும் புகாருக்குள் தைரியமாக நுழைந்து உலாவுவதன்றி வேடிக்கையாகவும் பேசுகின்றாரே படைத்தலைவர் என்று எண்ணியதால் திகைப்பும் வியப்பும் கலந்தோடிய உணர்ச்சிகளில் சிக்கிய அந்த இரு ராணிகளில் முதலில் சுயநிலை அடைந்த அள்ளி மட்டும் சொன்னால் சற்று பொய் கோபத்துடன், படைத்தலைவர் பேசும் முறை எனக்கு பிடிக்கவில்லை என்று,
நான் என்ன அப்படி தவறாக பேசிவிட்டேன் தங்களிடம்
என்று வினவினான் படைத்தலைவன் வணக்கம் நிறைந்த குரலில். உங்கள் குரலை எனக்கு பிடிக்கவில்லை என்றாள் அள்ளி.
ஏன், குரலில் அகந்தை இருக்கிறதா?
இல்லை, அகந்தை இருந்தால் எனக்கு பிடிக்கும், வணக்கம் அதிகமாக இருக்கிறது.
தாங்கள் சோழ நாட்டின் பிற்கால ராணி அல்லவா?
தாங்கள் ராணி? என்ன சொற்கள், மிகவும் கசப்பாய் இருக்கிறது படைத்தலைவரே. இனி ஒரு தரம் இப்படி பேசினால் உங்களை தண்டிக்க தயங்க மாட்டேன்
என்று அள்ளி கூறி தன் விழிகளை அவன் மீது நாட்டினாள்.
எப்படி தண்டிப்பீர்கள்
என்று மீண்டும் மரியாதையோடு கேட்டான் படைத்தலைவன். அள்ளியின் பதில் லவலேசமும் தயக்கமின்றி வந்தது. என் முகத்தின் குங்குமத்தை உங்கள் கன்னத்தில் ஒட்டி பூவழகையிடம் அனுப்புவேன்
என்று கூறிய அள்ளி அதுவரை மேற்கொண்ட பொய்க் கோபத்தை துறந்து திடீரென்று நகைத்தாள்.
இளம் சொழியன் அவளோடு சேர்ந்து நகைத்ததோடு மட்டுமல்ல,
எத்தனை போக்கிரி அள்ளி நீ
என்று சகஜமாக அவள் கைகளை பற்றி இழுத்து மஞ்சத்தில் தடால் என்று தள்ளவும் செய்தான். இருவர் சிரிப்பும் பேச்சும் விளையாட்டும் அனலை வாரி உள்ளத்தில் வீசுவது போல் இருந்ததால் ராணியின் கண்களில் நெருப்பு பொறிகள் பறந்தன. வெண்மையான அவள் முகம் குங்கும சிவப்பாக சிவந்தது. கருவூர் சமணமடத்தின் அந்தரங்க அறையிலிருந்து தன்னை தப்ப வைத்து அழைத்துக் கொண்டு உறையூர் சென்றதும் எல்லை புறத்தில் இருந்த வீடுகளில் ஒன்றில் இளம்சழியன் புகுந்ததும் அந்த படைத்தலைவனும் அள்ளியும் கைகோத்து பேசி சிரித்ததும் அதைக் கண்டு இவர் வாழ்வில் எத்தனை பெண்கள் என்று தான் வெகுண்டதும் ராணிக்கு நினைப்பு வரவே அந்த சம்பவத்துடன் இப்புது விளையாட்டையும் இணைத்து பார்த்த ராணி,
சேச சின்னதான் அண்ணன் தங்கை உறவு பூண்டாலும் இத்தனை விளையாட வேண்டாம்
என்று உள்ளுக்குள் கடிந்து கொண்டதன்றி அந்த இருவர் விளையாட்டையும் பார்க்க இஷ்டப்படாமல் சுவர் ஓரமாக திரும்பிச் சென்று அங்கிருந்த கவசம் ஒன்றை பரிசோதிக்க தொடங்கினாள். அவள் உள்ள உணர்ச்சிகள் கொந்தளித்து நிற்பதை தெள் என்று புரிந்து கொண்ட இளம் சொழியன் அள்ளியுடன் வேடிக்கையாக பேசுவதை நிறுத்தி,
அங்கென பார்க்கிறாய் ராணி
என்று ராணியை நோக்கி வினவினார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.